කරු මයිල් වාගනම් ජගදීශ්වරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා.
සභිකේ තලමෙතාංගම් උරුපිනරවර්සලේ 1998 ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க சிரமவாசனா நிதி சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட சிரமவாசனா நிதியத்தை கலைத்து அதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சட்டமூலத்தின் மீது இன்றைய தினம் விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அரசாங்கத்துக்கு சொந்தமான வணிக சாரா நிறுவனங்கள் மறு ஆய்வு செய்யும் குழுவின் பரிந்துரையின் பேரில் எடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானம் அரசாங்க செலவினங்களை முறைப்படுத்துவதற்கும் நிர்வாக திணைக்களங்களின் இரட்டை பணிகளை தவிர்ப்பதற்கும் நிதி சிக்கனத்தை பொதுத்துறை நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கும் எடுக்கப்பட்ட அவசியமான ஒரு நடவடிக்கையாகும். எனவே இந்த சட்டமூலத்தை நீக்குவதென்பது மேலதிகமாக பணிகளை புரிகின்ற நிறுவனங்களை சுமை, அதாவது இந்த வரியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நிதியினை வீண்விரயம் செய்வதிலிருந்து தவித்துக் கொள்வதற்கு ஒரு ஏதுவானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதேவேளையிலே சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என்பது சட்டத்துறையில் மனித உரிமைகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பொன்மொழியாகும். ஒரு நபருக்கு சட்டத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய நீதி சரியான நேரத்தில் கிடைக்காமல் நீண்ட காலம் தாமதமாகும் போது அந்த நீதியினால் கிடைக்கும் பலன் அல்லது மதிப்பு முற்றாக இழக்கப்படுகிறது என்பதை இது குறிப்பிடுகின்றது. அதாவது நீதி அமைச்சர் நேற்றைய தினம் 22ஏ அரசியலமைப்பு சிறுத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை சட்டம் மூலம் ஆகியவற்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இந்த சட்டம் மூலம் தொடர்பாக பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் கடந்த பல நாட்களாக இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமூல திருத்தம் என்பது அதிலே இருக்கின்ற உள்விடயங்களை பார்க்கின்ற போது, ஆழமாக பார்க்கின்ற பொழுது இலகுவாக புரியும். அந்த வகையிலே இலங்கையிலே இதுவரையும் இருக்கின்ற இந்த வழக்குகளிலே கிட்டத்தட்ட 11 லட்சம் வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கான விசாரணைகள் அல்லது தீர்ப்புகள் வழங்கப்படாமல், எனவே இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு விசாரணைகள் ஆண்டுகள் கணக்கில் இழுத்தடிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மன உளைச்சல், நிதி நெருக்கடி மற்றும் சமூக ரீதியான இன்னல்களுக்கு உள்ளாகின்றார்கள். இதன் காரணமாக சில வேளைகளிலே இந்த வழக்கு முடிவதற்கு முன்பே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகின்ற ஒரு நிலைப்பாடு கூட இருக்கின்றது. அவ்வகையான ஒரு சூழ்நிலையிலே இலங்கையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், 10 லட்சம் மக்களுக்கு 15 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். அதாவது இங்கு இவர்களுடைய வயதெல்லை அதிகரிக்கப்படுவது என்பது அத்தியாவசியமாக காணப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வழக்குகளை விரைவாக நடத்தி முடிப்பதற்கும் விரைவாக அதற்குரிய தீர்ப்புகளை வழங்குவது மட்டுமல்லாமல், அனுபவம் வாய்ந்த அத்தகைய நீதிபதிகளின் ஊடாக சரியான தீர்ப்புகளையும் சரியான விரைவுபடுத்தக்கூடிய தீர்ப்புகளையும் வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே காலத்துக்கு ஏற்றால் போல் இது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எதிர்க்கட்சியிலே இங்கு கூறுபவர்கள் கூறுவது போல இதை பூதாகரமாக்கி இதை ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றியிருக்கின்றார்கள். ஏன், சர்வதேச ரீதியாக ஒப்பிடும் பொழுது பிரித்தானியாவில் 70 லிருந்து 75 வயது வரை காமன்வெல்த் நீதிபதிகள் காணப்படுகின்றார்கள். இங்கு நீதிபதிகளுக்கான வயதெல்லை நீடிப்பு என்பது எந்தவித உள்நோக்கமும் அற்றது என்பது இதன் மூலம் புலனாகிறது. எனவே இந்த விடயத்தில் நிச்சயமாக உறுதியுடன் செயற்பட்டு இந்த சட்டமூல திருத்தத்தை நிறைவு செய்ய வேண்டியது காலத்தின் கடப்பாடாக இருக்கின்றது. முக்கியமாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எமது வடமாகாணத்தை பொறுத்தவரை வடமாகாணத்தில் மட்டுமல்ல இலங்கையிலே இந்த ஆரம்ப கல்வித்துறை சம்பந்தமாக கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக முன்பள்ளி இல்ல வடமாகாணத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 1300க்கும் மேற்பட்ட முன்பள்ளிகள் காணப்படுகின்றன. இந்த முன்பள்ளிகளிலே கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். 70 வீதமான ஆசிரியர்கள் மாதாந்தம் 7,000 தொடக்கம். குறிப்பிட்ட சில பிரதேச சபைக்கு உட்பட்ட முன்பள்ளிகளை தவிர்த்த ஏனையவர்கள் 7,000 வரையிலான வேதனத்தையே பெறுகின்றார்கள். உண்மையிலே இது மிகவும் குறைவான வேதனமாகும். எனவே இவர்களது அந்த அளப்பரிய பணிக்கு அந்த வேதன உயர்வை வழங்குவதற்குரிய பொருத்தமான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. அத்தோடு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே 40% ஆசிரியர்களே அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளோமா பாடநெறியை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். இவர்கள் மேலும் இதற்கு மேலதிகமாக 60% இருப்பவர்களுக்கு போதிய அளவு பயிற்சி நெறியை வழங்குவதோடு முன்பள்ளித்துறையை ஊக்குவிப்பதன் ஊடாக நல்லோர் எதிர்கால சந்ததியினரை அல்ல எதிர்கால வளமான சந்ததியினரை அறிவுள்ள சந்ததியினரை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. எனவே எதிர்வரும் வருடம் வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்திலே இது தொடர்பான விடயங்களை சம்பந்தப்பட்ட அமைச்சு உள்வாங்குவது சாலச் சிறந்ததாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் கிராமப்புறங்களிலே குறிப்பாக முல்லைத்தீவு மன்னார் வவுனியா போன்ற மாவட்டங்களிலே காணப்படுகின்ற முன்பள்ளிகள் மிகவும் மோசமான வறிய மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே கூடுதலான முன்பள்ளிகள் அடிப்படை வசதிகள் அற்று காணப்படுகின்றன. இதற்காக அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் நிதியை அவர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வகையான முன்பள்ளிகளிலே மாணவர்களுக்கு இருப்பதற்கு கதிரை மேசை அதே போல பொருத்தமான கட்டிட வசதிகள் மலசரக்கூட வசதிகள் என்பன செய்து கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இரண்டு விடயங்களிலே நாங்கள் முக்கியமான கவனத்தை
நன்றி
இரண்டு விடயங்களிலே முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. கல்வித்துறையிலே முதலாவதாக முன்பள்ளி, அதே போல இரண்டாவது விடயமாக பார்த்தால் நாங்கள் இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள். இந்த தொழில்நுட்ப கல்லூரிகளின் அவசியம் தற்பொழுது மிகவும் தேவையாக காணப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் எமது புதிய கல்வி சீர்திருத்தத்திலே தொழிற்கல்வியை பிரதானமான பாடமாக உட்புகுத்துவதன் ஊடாக பாடசாலைகளில் இருந்து வெளியேறுகின்ற மாணவர்கள் ஏதோரு வகையிலே ஏதோ ஒரு தொழிற்கல்வியை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போவதற்கும் இந்த நாட்டினுடைய வருமானத்தையும் அதேபோல மனிதவள அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவதற்கு சரியான முறையில் அவர்களுக்கு தொழிற்பயிற்சிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் டிப்ளோமா பாடநெறியை கூடுதலாக கொண்டவையாக காணப்படுகின்றன. இவற்றை பல்கலைக்கழக தரத்துக்கு உயர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக NBK லெவல் 7 வரையும் போகக்கூடிய, அதாவது 7 வரையும் போகக்கூடிய வகையிலே பாடநெறிகளை மாற்றம் செய்த அந்த தொழில்நுட்ப கல்லூரிகளை நாங்கள் பல்கலைக்கழக தரத்துக்கு மாற்றுவதன் ஊடாக குறித்த மனிதவள அபிவிருத்தியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெளிநாடுகளிலே தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தொழில் துறை சார்ந்த அவர்களுக்குரிய அந்த பட்டப்படிப்பு என்பது மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் வெளிநாடுகளே கூடிய அளவு ஸ்கில் வொர்க்கர்ஸ் அதாவது இந்த நிபுணத்துவம் சார்ந்த தொழில்துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுக்கு பாரிய ஒரு தேவைப்பாடு டிமாண்ட் காணப்படுகின்றது. எனவே எமது இந்த தொழில்நுட்ப கல்லூரிகளை குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கின்ற வவுனியா மற்றும் யாழ் மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த தொழில்நுட்ப கல்வியில் ஏதோ ஒரு ஒன்றை நாங்கள் பல்கலைக்கழக தரத்துக்கு உயர்த்தி பாடநெறிகளை அங்கு அபிவிருத்தி செய்ய வேண்டிய இதன் ஊடாக நாங்கள் மனிதவளத்தில் காணப்படுகின்ற மனிதவளம் மூலம் பெறக்கூடிய ஒரு வருமானத்தில் எங்களை நாட்டு கூடுதலாக ஈட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு 15 வினாடிகள் தாருங்கள். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கல்வியே மிகப்பெரிய சமத்துவத்தை உருவாக்கும் காரணியாகும். நமது முன்பள்ளி முறையை சீரமைப்பதன் மூலம் நமது இளைய தலைமுறைக்கு வலுவான அறிவாற்றல் அடித்தளத்தை அமைக்கின்றோம். வடமாகாணத்தில் அதிநவீன தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை நிறுவதன் மூலம் இந்த செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் நமது இளைஞர்கள் உலகளாவிய ரீதியில் போட்டியிடுவதற்கான கருவிகளை வழங்குகின்றோம். குறுகிய கால அரசியல் தீர்வுகளுக்கு அப்பால் சென்று நமது நாட்டின் நீண்டகால மனித ஆற்றலின் முதலீடுகளை செய்வோம். நன்றி.